அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. மே திங்கள் 6 புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழோசை நிகழ்ச்சியில் முதலில் செய்தியறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் இலங்கை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ சந்தித்தது பற்றிய செய்தி. இந்தி திரையுலகின் முன்னணி நட்சத்திரங்களில் ஒருவரான சல்மான் கான் காரை தாறுமாறாக ஓட்டி ஒருவரை கொன்ற வழக்கில் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருப்பது பற்றிய செய்தி. 2002 நடந்த இந்த சம்பவத்தில் இப்பொழுது தீர்ப்பு வந்திருப்பது குற்றவியல் நீதித்துறையின் மந்தமான செயல்பாட்டையும் செல்வாக்கு படைத்தவர்கள் நீதித்துறையின் மீது செலுத்தும் தாக்கத்தையும் காட்டுகிறதா என்ற கேள்விக்கு ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு அளிக்கும் பதில்.
வலியோரை வாழ்த்தி எளியோரை வீழ்த்து நீதிமன்ற நிதிங்கிறது வந்து உண்மைதான், அது பற்றி பிரச்சனை இல்லை. ஆனா வந்து இந்த வழக்குல வந்து ஒரு பெரிய மனுஷன் தப்பு பண்ணா கூட தப்பிக்க முடியாதுங்கிற ஒரு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு.
ஜெயலலிதா வழக்கிலிருந்து விடுபட வேண்டி அதிமுகவின் நடத்திய பூஜையில் அரசு உயர் அதிகாரி கலந்து கொண்டது எழுப்பியிருக்கும் சர்ச்சை ஆகியவையும், நாளை நடைபெறவிருக்கும் பிரிட்டிஷ் தேர்தல் பற்றிய ஒரு பலகணி சித்திரம் ஆகியவையும் இடம்பெறுகின்றன.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் எல்.ஆர். ஜெகதீசன் மற்றும் சார்ல்ஸ் பீட்டர்.
கடந்த மார்ச் மாதம் ஆல்ஸ் மலைப்பகுதியில் நொறுங்கி விழுந்த ஜெர்மன் விங்ஸ் விமானத்தை அந்த நேரத்தில் ஓட்டிய துணை விமான ஓட்டுநர் அதற்கான ஒத்திகையில் ஈடுபட்டிருந்தார் என்று தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. விமான ஓட்டுநரின் அறையில் தனியாக இருந்தபோது 5 சந்தர்ப்பங்களில் விமானம் 30 மீட்டர்கள் உயரத்தில் பறக்கும் வகையில் தானியங்கி செயற்கருவியின் முள்ளை ஆண்ட்ரூ ஸ்லூபிட்ஸ் என்னும் அந்த துணை விமான ஓட்டி நகர்த்தி வைத்திருந்தார் என்று பிரெஞ்சு வான் விபத்துகள் குறித்து விசாரிக்கும் ஆய்வாளர்கள் கூறியிருக்கிறார்கள். அந்த விமானம் டுசல்டஃப் நகரிலிருந்து பார்சிலோனாவுக்கு பறந்து கொண்டிருந்தபோது அவர் இந்த ஒத்திகையை கடைசியாக மேற்கொண்டிருந்தார். பார்சிலோனாவிலிருந்து விமானம் டுசல்டஃப் நகருக்கு திரும்பிக் கொண்டிருந்த போதே ஆண்ட்ரூ ஸ்லூபிட்ஸ் அந்த விமானத்தை வேண்டுமென்றே ஆல்ஸ் மலையில் மோதி சிதறச் செய்தார் என்று குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. விமானத்தில் முதல் ஓட்டுநர் அறையில் இல்லாதபோது அதை பூட்டிய துணை விமானி விமானத்தை மோதச் செய்திருந்தார். அவர் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருந்தார் என்றும் அந்த பயணத்திற்கான குறிப்புகளை கிழித்து எரிந்திருந்தார் என்றும் கூறப்படுகிறது.
ஆப்கானின் காபூல் நகரில் ஒரு பெண்ணை ஒரு கும்பல் கொலை செய்த சம்பவத்தில் பங்கேற்ற 4 ஆண்களுக்கு நீதிமன்றம் ஒன்று மரண தண்டனை வழங்கியுள்ளது. குரானின் பிரதியொன்றை எரித்ததாக பொய்யாக குற்றம் சாட்டப்பட்ட பர்குந்தா என்னும் அந்த பெண்ணை ஆத்திரம் கொண்ட கும்பல் அடித்து கொலை செய்தது. இந்த வழக்கில் மேலும் 8 16 வருட சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலை தடுக்க தவறிய 19 போலீசாருக்கு எதிரான தீர்ப்பு ஞாயிற்றுக்கிழமை வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தண்டனை வழங்கப்பட்ட அனைவரும் மேன்முறையீடு செய்ய முடியும். இச்சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்ட மேலும் 18 விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். இந்த கொலை சர்வதேச மட்டத்தில் பெரும் கண்டனத்தை ஏற்படுத்தியுடன் பெண்கள் முறையாக நடத்தப்படாமைக்கு எதிராக ஆப்கானிஸ்தானில் பெரும் ஆர்ப்பாட்டங்களையும் தூண்டியது.
ஐநா மன்றத்தின் மனித உரிமைகளுக்கான உயரதிகாரி ஒருவர் அதிகாரப்பூர்வ அங்கீகாரம் பெறாமலே தகவல்களை வெளியிட்டார் என்கிற குற்றச்சாட்டின் கீழ் இடைநீக்கம் செய்யப்பட்டிருப்பதை உடனடியாக ரத்து செய்வதாக ஐநா மன்ற ஒழுங்காற்று நடவடிக்கைகளுக்கான தீர்ப்பாயம் தெரிவித்திருக்கிறது. மத்திய ஆப்பிரிக்க குடியரசில் பணியாற்றிய இருந்த பிரெஞ்சு மற்றும் ஆப்பிரிக்க அமைதிப்படையினர் பசியோடு இருந்த சிறார்களை பாலியல் துஷ்பிரயோகம் செய்தார்கள் என்கிற தகவல்களை பிரெஞ்சு அதிகாரிகளுக்கு ஐநா மன்றத்தின் மனித உரிமைகளுக்கான உயரதிகாரி ஆண்டஸ் காம்பாஸ் கொடுத்திருந்தார். இதுகுறித்த உள்ளக விசாரணை ஒன்று தொடரும் நிலையில் அவர் மீண்டும் தனது பணிக்கு திரும்பலாம் என்று அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த புகார்களை மூடி மறைக்க ஐநா முயன்றது என்கிற குற்றச்சாட்டுக்களை ஐநா மன்றம் மறுத்திருக்கிறது.
நேபாளத்தில் கடந்த மாதம் ஏற்பட்ட கடுமையான நிலநடுக்கத்தில் தலைநகர் காத்மண்டுவில் சேதமடைந்த வீடுகளை சுமார் 1000 அதிகமான பொறியியலாளர்கள் பரிசோதித்து வருகின்றனர். இந்த நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் தமது வீடுகளை பரிசோதனைக்குட்படுத்தும்படி நேபாள பொறியியலாளர் சங்கத்திடம் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இதுவரை தாங்கள் பரிசோதித்த சேதத்திற்குள்ளான வீடுகளில் 40% பாதுகாப்பாக இருப்பதாக அந்த சங்கத்தினர் கூறுகின்றனர். காத்மண்டுவை சுற்றியிருக்கும் வறியவர்கள் அதிகமாக வசிக்கும் பகுதிகளிலேயே பாதிப்புகள் அதிகமாக உள்ளன. நிலநடுக்கத்தின் பின்னரான அதிர்வுகள் தொடர்வதனால் பெரும்பாலானவர்கள் இன்னமும் வீடுகளுக்கு செல்ல அஞ்சுகின்றனர்.
பிரிட்டிஷ் நாடாளுமன்ற தேர்தல் நாளை நடக்கவிருக்கும் நிலையில் பிரிட்டன் அரசியல்வாதிகள் அனைவரும் யாருக்கு வாக்களிப்பது என்று முடிவெடுக்காத வாக்காளர்களை குறிவைத்து தத்தமது பிரச்சாரங்களை முன்னெடுத்து வருகிறார்கள். இந்த தேர்தலில் எந்த கட்சிக்கும் நாடாளுமன்றத்தின் அறுதி பெரும்பான்மை கிடைக்காது என்று கருத்து கணிப்புகள் கூறி வருகின்றன. பிரிட்டன் பிரதமர் டேவிட் கேமரன் தனது ஆட்சியில் ஏற்பட்டிருக்கும் பொருளாதார மீட்சியை பாதுகாக்க தமக்கு வாக்களிக்கும்படி கோரிக்கை விடுக்கிறார். அவரது முக்கிய எதிர்க்கட்சியான எட் மிடிபேண்ட் தனது தொழிற்கட்சி மட்டுமே உழைப்பாளர் குடும்பங்களின் நலன்களை பாதுகாக்க வல்லது என்று வாதாடி வருகிறார்.
ஏமனின் தென் துறைமுக நகரான ஏடனில் படகு மூலம் தப்பிச் செல்ல முயற்சித்த 30 அதிகமான பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளனர் என அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடும் மோதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் தென்மேற்கு நகரமான டஹாவில் தப்பிச் செல்ல முயற்சித்த போதே அவர்களது படகு எரிகணை தாக்குதலுக்குள்ளானதாக சுகாதார அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தி அறிக்கையில் முதலில் ஒரு இலங்கை குறிப்பு. இலங்கை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ சந்தித்திருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தலில் அவரை பிரதமராக ஆளும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சார்பில் நிறுத்துவது குறித்து அவர் தரப்பில் விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்த செய்திக்குறிப்பொன்றை தருகிறார் கொழும்பில் உள்ள செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோரிடையே இன்று பேச்சுவார்த்தையொன்று நடைபெற்றுள்ளது. இன்று பகல் நாடாளுமன்ற கட்டிடத்தில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தை சுமார் ஒரு மணித்தியாலம் வரை நீடித்துள்ளது. இந்த பேச்சுவார்த்தைகளில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுடன் கலந்து கொண்ட அமைச்சர் துமிந்த திசாநாயக்க ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்த போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் எதிர்கால நடவடிக்கைகள் தொடர்பாக அங்கு பேசப்பட்டதாக தெரிவித்த அமைச்சர் துமிந்த திசாநாயக்க திருப்தியடையக்கூடிய இணக்கப்பாடுகள் அங்கு ஏற்பட்டதாக தெரிவித்தார். இந்த கூட்டத்தின் போது எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய குழுவிடம் சமர்ப்பித்து மேலும் ஆராயவுள்ளதாக தெரிவித்தார் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க. ஆனால் இந்த கூட்டத்தின் போது பேசப்பட்ட விடயங்கள் தொடர்பாக திருப்தியடைய முடியாதென்று தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுடன் கூட்டத்தில் கலந்து கொண்ட ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் டலஸ் அலஹா பெரும இங்கு 5 விடயங்கள் தொடர்பாக பேசப்பட்டது. பிரதமர் வேட்பாளர் ஒருவரை நியமிப்பது உட்பட உள்ளூராட்சி சபைகளை கலைத்துவிட்டு தேர்தல் நடத்துவது சம்பந்தமாக பேசப்பட்டது. அதேபோன்று ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் கீழ் எதிர்வரும் தேர்தல்களின் போது போட்டியிடுவது மற்றும் குற்றச்சாட்டுகளுக்கு முகம் கொடுத்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிர்வரும் தேர்தல்களின் போது வேட்பு மனுக்களை பெற்றுக் கொடுப்பது சம்பந்தமாகவும் பேசப்பட்டது. அதேபோன்று போலீஸ் குற்ற புலனாய்வு பிரிவு அரசியல்மயப்படுத்தப்படுவதை தடுப்பது சம்பந்தமாகவும் பேசப்பட்டது தெரிவித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் டலஸ் அலஹா பெரும. இந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக திருப்தியடைய முடியாத போதிலும் மேலும் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவதற்கு மஹிந்த ராஜபக்ஷ தரப்பு தீர்மானித்துள்ளதாகவும் தெரிவித்தார் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் டலஸ் அலா பெரும. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு எதிர்வரும் பொது தேர்தலின் போது பிரதமர் வேட்பாளராக நியமிக்கப்பட வேண்டுமென்று முன்வைக்கப்பட்டுள்ள விடயம் தொடர்பாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தீர்மானம் என்னவென்று கேட்டபோது இவ்வாறு பதில்களை வழங்கினார் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க. இது சம்பந்தமாக ஜனாதிபதிக்கு தனியாக தீர்மானம் ஒன்றை எடுக்க முடியாதென்று தெரிவித்த அமைச்சர் துமிந்த திசாநாயக்க ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய குழுவே இந்த தீர்மானத்தை எடுக்க வேண்டுமென்றும் தெரிவித்தார். இந்த சந்திப்பு தொடர்பாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் பேஸ்புக் பக்கத்தில் பதிவொன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஆனால் இந்த சந்திப்பு தொடர்பாக பேஸ்புக் பக்கத்தில் கருத்துக்களை தெரிவித்துள்ள பெரும் எண்ணிக்கையானோர் மஹிந்த ராஜபக்ஷ சம்பந்தமாக ஜனாதிபதி சிறிசேன கவனமாக செயற்பட வேண்டுமென்றும் தெரிவித்துள்ளனர். இந்த சந்திப்பு கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு மக்கள் வழங்கிய வரத்தை மீறும் ஒரு செயல் என்றும் மேலும் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளது.
கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார். இனி இந்திய கண்ணோட்டம். இந்தி திரைப்பட உலகின் முன்னணி நட்சத்திரங்களில் ஒருவரான சல்மான்கான் காரை தாறுமாறாக ஓட்டிச் சென்று பாதசாரி ஒருவரை கொன்றதான வழக்கில் அவருக்கு 5 சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த செய்திக்குறிப்பை தருகிறார் டெல்லியில் இருந்து செய்தியாளர் ஜெயக்குமார்.
2002 போது மும்பையில் நடைபாதை ஒன்றில் படுத்திருந்தவர்கள் மீது காரை ஏற்றி கொன்ற வழக்கில் ஹிந்தி மொழி திரைப்பட நடிகர் சல்மான்கான் குற்றவாளி என தீர்ப்பளித்த மும்பை அமர்வு நீதிமன்றம் அவருக்கு 5 சிறை தண்டனை வழங்கியுள்ளது. ஆனாலும் தீர்ப்பு வந்த ஒரு சில மணி நேரங்களுக்குள் அவருக்கு 2 மட்டுமான இடைக்கால ஜாமீன் வழங்கி மும்பை உயர்நீதிமன்றம் இன்று புதனன்று உத்தரவிட்டுள்ளது. இத்தகைய உத்தரவு தற்போது வெளியாகியுள்ளதால் சல்மான்கான் உடனடியாக சிறையில் தங்க வேண்டிய சூழல் ஏற்படாமல் போனது. முன்னதாக மும்பை அமர்வு நீதிமன்றம் சல்மான்கானுக்கு 5 சிறை தண்டனை விதித்து இன்று மதியம் தீர்ப்பளித்திருந்தாலும் தீர்ப்பு குறித்தான முழுமையான ஆவணங்கள் தமக்கு அளிக்கப்படாத சூழலில் அவரை சிறையில் அடைப்பது தவறு என அவரது வழக்கறிஞர் ஹரிஷ் ஷால்வே உயர்நீதிமன்றத்தில் வாதாடினார். இதையடுத்து அவருக்கு 2 இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. இதே சமயத்தில் 5 சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது குறித்து கருத்து கூறிய சமூக செயற்பாட்டாளரும் வழக்கறிஞருமான ஆபா சிங்,
நான்
மிகவும் மகிழ்ச்சியில் உள்ளேன். இதற்காக தான் கடந்த 2012 நவம்பர் மாதம் முதல் காத்திருந்தோம். அப்போது நாங்கள் நடத்திய பத்திரிகையாளர்கள் சந்திப்பின் போது சல்மான் கானை காப்பாற்ற காவல்துறை முயற்சி வருவதாக கூறிய பிறகுதான் 10 ஆண்டுகளுக்கு கிடப்பில் போடப்பட்டிருந்த இந்த வழக்கின் விசாரணைகள் வேகப்படுத்தப்பட்டன. இறுதியாக தற்போது நீதி வழங்கப்பட்டுள்ளது என்றார் சமூக செயற்பாட்டாளரும் வழக்கறிஞருமான ஆபாசிங். இந்த வழக்கு தொடர்பான விபத்து சம்பவத்தில் 5 பேர் மீது கார் ஏறியது. ஒருவர் மரணமுற்றார், மற்றவர்கள் படுகாயமடைந்தார்கள். மேலும் இந்த விபத்து நடந்தபோது தன்னுடைய ஓட்டுநர் தான் காரை ஓட்டி வந்ததாக சல்மான்கான் கூறினார். ஆனால் சல்மான்கான் தான் காரை ஓட்டியதாகவும் அப்போது அவர் குடிபோதையில் இருந்ததாகவும் நீதிமன்றம் கூறியுள்ளது. இந்த தீர்ப்பை எதிர்த்து சல்மான்கான் மேல்முறையீடு செய்யக்கூடும். இதனால் ஏற்கனவே 13 ஆண்டுகள் நடைபெற்று வந்த இதே வழக்கு இன்னமும் பல ஆண்டுகள் கூட நடக்கக்கூடும். இதற்கிடையே பீயிங் ஹியூமன் என்கிற பெயரில் தன்னார்வ தொண்டு நிறுவனம் நடத்தி வரும் நடிகர் சல்மான்கானுக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள விவகாரம் இந்திய ஊடகங்கள் மட்டும் இல்லாமல் சமூக வலைதளங்களையும் முழுமையாக ஆக்கிரமிக்க துவங்கியுள்ளது. நடிகர் சல்மான்கான் செய்து வரும் தொண்டு காரியங்களை காரணம் கூறி அவருக்கு பரிவு காட்ட கூறுவது தவறு என்று ஒரு பிரிவினர் விமர்சனம் செய்து வருகிறார்கள். அதே சமயம் நடிகர் சல்மான்கானின் தீவிர ரசிகர்கள் மற்றும் அனுதாபிகள் அவருக்கு ஆதரவான கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார்கள். ஹிந்தி திரையுலக பிரமுகர்கள் பலரும் கூட நடிகர் சல்மான்கானுக்கு விதிக்கப்பட்டுள்ள சிறை தண்டனை மன வருத்தத்தை தந்துள்ளதாக ஆதரவு குரல் ஒலித்து வருகிறார்கள். குறிப்பாக நடிகை அமிஷா பட்டேல் கருத்து கூறும்போது,
He has been made a scapegoat because he's a celebrity. And it's really not fair. He's a very good human being.
அவர் மிக முக்கிய பிரபலம் என்பதால் இந்த விவகாரத்தில் பலியாகியுள்ளார். இவரை பொதுவாக பார்த்தால் மிக நல்ல மனிதர். இவரை மிகப்பெரிய குற்றவாளி போல் சித்தரிப்பது நியாயமற்ற செயல்.
And they're treating him like a criminal, which is just so not right.
என்றார் நடிகை அமிஷா பட்டேல். அதே சமயம் நடிகர் சல்மான்கானுக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்படுவது இது முதல் முறை கிடையாது. ஏற்கனவே ராஜஸ்தான் மாநிலத்தில் வேட்டையாட தடை செய்யப்பட்ட மான் வகை ஒன்றை 1998 வேட்டையாடிய குற்றத்திற்காகவும் கடந்த 2006 5 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். அது தொடர்பான வழக்கும் நிலுவையில் உள்ளது கவனிக்கத்தக்கது.
டெல்லியிலிருந்து ஜெயக்குமார். 2002 நடந்த இந்த சம்பவம் குறித்த இந்த வழக்கில் தீர்ப்பு வருவதற்கு இந்த அளவு காலதாமதமாகி இருக்கிறது. மேலும் சல்மான்கானுக்கு உடனடியாக ஜாமீனும் கிடைத்திருக்கிறது. இந்த காலதாமதம் குறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு அவர்களை கேட்டேன்.
நான் வந்து அந்த பிரச்சனை எப்படி பார்க்கல. ஒரு ஆங்கில வாக்கியம் இருக்கு, வலியோரை வாழ்த்தி எளியோரை வீழ்த்து நீதிமன்றம்ங்கிறது வந்து உண்மைதான், அது பற்றி பிரச்சனை இல்லை. ஆனா வந்து இந்த வழக்குல வந்து ஒரு பெரிய மனுஷன் தப்பு பண்ணா கூட தப்பிக்க முடியாதுங்கிற ஒரு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த வழக்கு ஆரம்பத்திலேருந்து கூர்ந்து நோக்கிறவங்களுக்கு ரெண்டு விஷயம் நல்லா தெரியும். ஒன்று வந்து அவருக்கு வந்து ஜாமீன் கொடுக்கணும், ஏன்னா வந்து நிறைய படங்கள் கமிட் பண்ணிட்டு இருக்காரு, அதனால வந்து நிறைய கோடிக்கணக்கான ரூபாய் வந்து நஷ்டம் ஆயிடுன்னு சொல்லி 2-3 தடவை அவர் ஜாமீன்ல உள்ளில விட்டாங்க. ஆனா பல வழக்குகள் பிணைகளில் இருந்தா கூட இந்த வழக்குல வந்து அவருக்கு பிணை கொடுக்க முடியாத ஒரு நெருக்கடி வந்து அதுக்குரிய ஊடகங்களாலையும் பெரிய ஒரு மனித உரிமைகளுடைய பிரச்சனைனாலதான் அவருக்கு வந்து பிணையில வர முடியல. அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து இந்த வழக்குல வந்து எப்படியாவது வெற்றி பெறணுங்கிற காரணத்தால தன்னுடைய ஒரிஜினல் தன்னுடைய வண்டி ஓட்டுநரை வந்து அவர் சாட்சியா மாத்தி நான் தான் வண்டியை ஓட்டுனேன்னு சொல்லி ஒரு சாட்சி சொல்ல வச்சாரு. அதெல்லாம் வந்து நீதிமன்றம் ஏத்துக்கொள்ளல. இப்போ கூட அந்த தீர்ப்பு வரத்துக்கு கொஞ்ச நாள் முன்னே எல்லா பத்திரிகைகளையும் 200 கோடி ரூபாய் அவருக்கு கமிட்மெண்ட் நஷ்டம் ஆயிடும் அப்படின்னு சொல்லி ஏதோ தப்பு பண்ணா வேற காரணங்களை சொல்லி வெளில வரத்துக்கான எல்லா முயற்சிகளும் இருந்து அதெல்லாம் மீறி அனுப்பிச்சு ஒரு மாவட்ட அளவில் இருக்கிற ஒரு நீதிபதி அவருக்கு தண்டனை கொடுத்தது ஒரு பெரிய இந்தியாவோட நீதிமன்றத்துடைய வெற்றின்னு தான் நான் நினைக்கிறேன்.
ஆனால் இந்த அளவுக்கு அது 13 வருடம் ஒரு வழக்கு இந்த மாதிரியான ஒரு வழக்கு இழுத்தடிக்கப்படுவது என்பது சரியாக தோன்றுகிறதா?
13 வருடங்கிறது இந்தியாவில் ஒண்ணுமே இல்லை. இப்ப ஜெயலலிதாவுடைய ஊழல் வழக்கு 19 வருஷமா நடக்குது. அது அதாவது அதுக்கு விசேஷ நீதிமன்றம் போட்டா கூட விசேஷ நீதிமன்றம் வந்த பிறகு கூட அது காலதாமதமா நடக்குது. ஏன்னா இங்க காலதாமதங்கிறது வந்து இந்திய நீதிமன்றத்துடைய உடன்பரவா ஒரு சகோதரியாக
இப்பொழுது இந்த ஜெயலலிதா இந்த பவானி சிங் வழக்கிலே கூட உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பளித்த இந்த 2 நீதிபதிகள் கொண்ட பெஞ்சிலே ஜஸ்டிஸ் லோகூர் தீர்ப்பளித்த பொழுது அவரே இதை சுட்டிக்காட்டி இந்த அளவுக்கு ஒருவர் செல்வாக்குடைய ஒருவர் இந்த நீதித்துறை நீதி கிரிமினல்
தற்போது கர்நாடக நீதிமன்றம் அவங்க சார்பாக அமைத்த அந்த ஆச்சாரியாங்கிற வழக்கறிஞரே சொல்லியிருக்காரு, நான் வந்து இந்த வழக்கை எப்படி நடத்தினாங்க நான் ஒரு கையாடு எழுதணும்னு நினைக்கிறேன். அப்படி எழுதுனா பல பேர் வந்து சட்டத்தில் இருக்க ஓட்டை பயன்படுத்தி இன்னும் தாமந்து பண்ணுவாங்க, இருந்தாலும் நான் பயப்படுறேன்னு சொல்றாரு.
இதை வந்து இந்த லா கமிஷன் எல்லாம் போடுகிறார்கள், இந்த மாதிரியான விஷயங்களை திருத்த, அதாவது இந்த ஓட்டைகளை அடைக்க முடியாதா?
இங்க இருக்கக்கூடிய நீதிமன்ற நடைமுறை வந்து இங்கிலாந்து நாட்டில் இருக்கக்கூடிய நீதிமன்ற நடைமுறையை வந்து இங்க அப்படியே அதிகரிச்சாங்க, அப்படியே வச்சிருக்காங்க. அதே சமயத்தில் அங்க இருக்கக்கூடிய அந்த எஃபிஷியன்சின்னு சொல்லக்கூடிய சுறுசுறுப்பு வந்து இங்க கொஞ்சம் மந்தமா இருக்கு. அது வந்து இந்தியாவுக்கே உண்டான ஒரு குணமா தான் நான் நினைக்கிறேன்.
சரி, இப்பொழுது இந்த தீர்ப்பிலே வந்து மேல உடனடியாக ஒரு மிகவும் விரைவாக மும்பை உயர் நீதிமன்றத்துக்கு சென்று ஜாமீன் வாங்கியிருக்கிறார். அதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்?
என்னைக்குமே ஒரு நீதிமன்றத்தில் தண்டனை பெற்ற கைதி வந்து அவருக்கு மேல்முறையீடு செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால சட்டப்படி அந்த மேல்முறையீடு வந்து இப்போ வந்து மேல்முறையீடு செய்யறதுக்கு 60 நாள் வாய்ப்பு இருக்கு. அப்படி அதனால நிச்சயமா வந்து தண்டனையை வந்து தள்ளி வச்சுதான் அது அந்த நீதிமன்றம் கொடுப்பாங்க. அதுல ஒன்றும் பல வழக்குகள் கொடுத்துருக்காங்க, அது ஒரு பெரிய விஷயமே இல்லை.
ஆனா அது வந்து நீங்கள் சொன்னது வந்து மற்ற வழக்குகளில், குறிப்பாக லல்லு பிரசாத் யாதவ் வழக்கோ அல்லது ஜெயலலிதா வழக்கிலே கூட அவர்கள் உள்ளே போய் சிறைக்குள்ளே இருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது.
அது வந்து ஜெயலலிதாவோட வழக்கு வந்து ஒரு விசித்திரமான வழக்கு. அவங்களுக்கு தீர்ப்பு வந்த அன்னைக்கு அடுத்த நாள்ல இருந்து உயர்நீதிமன்றம் வந்து விடுமுறைகள் போனதுனால, தசரா விடுமுறைனால அவங்களால உடனடியா மேல்முறையீடு பண்ணி பிணை பெறத்துக்கு முடியல. மற்றபடி நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு 4-5 நாள் தள்ளி வச்சுட்டு அந்த கோர்ட் நடக்கும்போது இந்த தீர்ப்புற மாதிரி பார்த்துட்டாங்க. அது மாதிரி இவங்க சரியா பண்ணாம விட்டதோட தவறது. ஆனா பெரும்பான்மையான வழக்குல வந்து அந்த நீதிமன்றமே வந்து அந்த தண்டனை ரத்து பண்ணி மேல்முறையீடுக்கான வாய்ப்பு கொடுக்கலாம். அது ஒன்றும் வெளியில வர்றது ஒரு விஷயம் இல்ல, மேல்முறையீட்டை எவ்வளவு சீக்கிரம் விசாரிச்சு முடிப்பாங்கிறதுலதான் எல்லாமே இருக்கு.
சென்னை உயர்நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு.
தமிழிசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் பேஸ்புக் மற்றும் ட்விட்டர் மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
தமிழ்நாட்டில் அதிமுக பொதுச் செயலர் ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து விடுதலையாகி மீண்டும் முதல்வராக வர வேண்டும் என்று அதிமுகவினர் தமிழகமெங்கும் பல கோயில்களில் சிறப்பு யாகங்கள், பூஜைகள் என பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த மாதிரி சமீபத்தில் நாமக்கல் அருகே நடந்த ஒரு நிகழ்வில் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் பங்கேற்றார் என்று வந்த செய்திகளை அடுத்து சர்ச்சை எழுந்திருக்கிறது. இதுகுறித்த செய்திக்குறிப்பொன்றை வழங்குகிறார் சென்னையிலிருந்து செய்தியாளர் முரளிதரன்.
ஊழல் வழக்கு ஒன்றில் தண்டிக்கப்பட்டு தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கும் தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மீண்டும் முதலமைச்சராக வேண்டும் என்பதற்காக நாமக்கல்லில் அதிமுகவினர் நடத்திய பூஜை ஒன்றில் அந்த மாவட்டத்தின் ஆட்சித்தலைவரும் கலந்து கொண்டிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அந்த பூஜையில் கலந்து கொண்ட நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் தட்சிணாமூர்த்தியை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டுமென தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் EVKS இளங்கோவன் கோரிக்கை விடுத்துள்ளார். நாமக்கல் மாவட்டத்தின் கொல்லிமலையில் உள்ள ரதி மன்மதன் கோவிலில் கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. அதோடு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மீண்டும் முதல்வராக வேண்டும் என்றும் யாகம் நடத்தப்பட்டது. அந்த விழாவில் தமிழக தொழில்துறை அமைச்சர் தங்கமணி உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தட்சிணாமூர்த்தியும் பங்கேற்றார். இந்த விழாவுக்கென வைக்கப்பட்டிருந்த விளம்பர பதாகையிலும் அவருடைய பெயர் இடம்பெற்றிருந்தது. இந்த நிலையில் இந்த நிகழ்வுக்கு தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் EVKS இளங்கோவன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பிபிசி தமிழோசியிடம் பேசிய அவர், ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் இதுபோல குற்றவாளிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று நடக்கும் பூஜைகளில் கலந்து கொள்வது அந்த பதவிக்கே இழுக்கு என்று தெரிவித்தார்.
நீங்க ஒரு கலெக்டர் என்பவர், ஒரு அரசு ஊழியர், மக்கள் வரி பணத்தில் சம்பளம் வாங்குகின்றவர், ஒரு கலெக்டர் என்று சொன்னால் அவருக்கு என்று சில வரைமுறைகள் உண்டு. அவர் போய் குற்றம் சாட்டப்பட்டு குற்றவாளியாக இருக்கின்ற ஜெயலலிதாவுக்காக நடத்தப்படுகின்ற பூஜையில் கலந்து கொள்கின்றார் என்று சொன்னால் அது அந்த கலெக்டர் பதவிக்கே ஒரு அவமரியாதை ஏற்படுத்திய விஷயமாகும். அது மட்டுமல்ல, இப்படி கலெக்டர் செல்வி ஒரு குற்றவாளிக்காக போய் செய்யப்படுதுனா சாதாரண திருட்டு குற்றம், கொலை குற்றத்துல குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளிகளுக்கு நடைபெறும் பூஜைகளில் கலந்து கொள்வாரா? உடனடியாக அவர் மீது அவரை பதவியிலிருந்து நீக்க அவர் மீது வந்து ஒரு விசாரணை செய்து தேவைப்பட்டால் சட்டத்தில் அதற்கு வழி இருந்தால் அவரை உள்ளே தள்ள வேண்டும். அப்போதுதான் இது போன்ற சங்கதிகள் நடைபெறாது. குற்றவாளிக்காக நடைபெறுகின்ற பூஜையில் கலந்து கொண்டு குற்றவாளிக்கு ஆதரவாக இருக்கின்றார் என்று சொன்னால் எப்படி அந்த மாவட்ட மக்கள் நீதியை அவரிடம் எதிர்பார்க்க முடியும்
என்கிறார் இளங்கோவன். இதுகுறித்து முன்னாள் IAS அதிகாரியான தேவசகாயத்திடம் கேட்டபோது இது கடும் கண்டனத்திற்குரிய சம்பவம் என்று குறிப்பிட்டார்.
இப்படி பங்கெடுப்பவங்களை ஆட்சித்தலைவர்களாகவும் IAS அதிகாரிகளும் சொல்றதே வெட்கமா இருக்கு. இவங்க இந்த மாதிரி செயல் பண்ணவே முடியாது. இது கனவுலையும் கூட நினைக்க முடியாத ஒரு செயல். அப்படியே யாகங்களுக்கு போகணுமானா IAS இருந்து ராஜினாமா பண்ணி கட்சி தொண்டனா அவங்க போகட்டும். IAS இருக்கிறது IAS கேவலப்படுத்துறாருங்க. மாவட்டத்தையும் கேவலப்படுத்துறாங்க, இந்திய அரசாங்கத்தையும் ஆட்சியையும் கேவலப்படுத்துறாங்க. அதான் எனக்கு பதில்
என்கிறார் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியான தேவசகாயம். இது தொடர்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தட்சிணாமூர்த்தியின் கருத்தை பெற செய்யப்பட்ட தொடர் முயற்சிகள் இதுவரை பலனளிக்கவில்லை.
சென்னையிலிருந்து முரளிதரன். ஜிஎஸ்டி என்று அழைக்கப்படும் மத்திய அரசின் சரக்கு மற்றும் சேவை வரிக்கான சட்டத்தில் திருத்தம் ஏற்படுத்தும் ஜிஎஸ்டி சட்டத்திருத்த மசோதா புதன்கிழமை இந்திய மக்களவையில் நிறைவேறியது. இதுகுறித்து செய்திக்குறிப்பு ஒன்றை வழங்குகிறார் டெல்லியிலிருந்து ஜெயக்குமார்.
ஜிஎஸ்டி என்று அழைக்கப்படும் மத்திய அரசின் சரக்கு மற்றும் சேவை வரிக்கான சட்டத்தில் திருத்தம் ஏற்படுத்தும் ஜிஎஸ்டி சட்டத்திருத்த மசோதா இன்று புதன்கிழமை இந்திய மக்களவையில் நிறைவேறியது. நாடு முழுவதும் ஒரே வகையான வரி விதிப்பை கொண்டு வருவதற்காக கொண்டு வரப்பட்டுள்ள இந்த மசோதாவிற்கு தமிழகம் தவிர மற்ற மாநிலங்கள் பெரிய அளவிலான எதிர்ப்புகளை வெளியிடவில்லை. இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பான விவாதங்கள் மக்களவையில் தொடங்கியவுடன் இதில் சில மாற்றங்களை ஏற்படுத்த கோரி வற்புறுத்தப்பட்டு வந்தது. இந்நிலையில் இன்று நடைபெற்ற குரல் வாக்கெடுப்பில் அதிக பெரும்பான்மையான ஆதரவுடன் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டது. இதே விவகாரம் தொடர்பாக குறிப்பிட்ட மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி, மத்திய அரசின் சரக்கு மற்றும் சேவை வரி விகிதம் யூகிக்கப்பட்ட 27% இருக்காது என்றார். ஒருவேளை அது 18% அமையக்கூடும் என்றும் அவர் அப்போது குறிப்பிட்டார். இந்த புதிய மாற்றத்தால் மாநிலங்களுக்கு எந்தவிதமான வருவாய் இழப்பீடும் ஏற்படாது என்று தான் கருதுவதாகவும் ஜேட்லி கூறினார். மேலும் இதன் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி பன்மடங்காக உயரக்கூடும் என்றும் நம்பிக்கை வெளியிட்டார். அத்தோடு பொதுமக்களுக்கு பாதிப்பை உண்டாக்கும் உயர் வரி விதிப்பை சுமத்தும் எண்ணம் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு கிடையாது என்றும் அவர் அப்போது தெரிவித்தார். முன்னதாக இந்த சட்டத்திருத்த மசோதாவை மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லி தாக்கல் செய்த போதும் கூட இது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்பட்ட மசோதாதான் என்று குறிப்பிட்டிருந்தார். அப்போது இந்த புதிய சட்டத்திருத்த மசோதாவில் கூறியுள்ளவற்றை படிப்பதற்கு கால அவகாசம் அளிக்காமல் அதை நிறைவேற்ற மத்திய அரசாங்கம் அவசரம் காட்டுவதாக குற்றம் கூறிய காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர்கள் மக்களவையிலிருந்து வெளிநடப்பு செய்தார்கள். தொடர்ந்து காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகள் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் இந்த மசோதாவை மீண்டும் நிலைக்குழுவுக்கு அனுப்ப வேண்டும் என்றும் வலியுறுத்தி வந்தார்கள். இந்த சமயத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி இந்த மசோதாவுக்கு ஆதரவு தெரிவித்ததால் இன்று இது நிறைவேறும் நிலை உருவானது. இந்த விவகாரத்தில் மத்திய நிதி அமைச்சர் கூறியுள்ளது போல 18% வரி விகிதம் அமைந்தாலும் கூட உலக அளவில் இதுபோன்ற வரிகளுக்கான விகிதம் என்பது சராசரியாக 16.4 மட்டுமே உள்ளதாக வல்லுநர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். இதனால் இதுவும் கூட கூடுதலான வரி விகிதம் தான் என்றும் அவர்கள் குறை கூறுகின்றனர்.
செய்தியை வழங்கியவர் டெல்லியிலிருந்து ஜெயக்குமார். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை நிகழ்ச்சியில். அடுத்து வருவது பலகணி. இன்றைய பலகணியில் நாளை இங்கே பிரிட்டனில் நடக்க உள்ள பிரிட்டிஷ் பொது தேர்தல் வாக்கெடுப்பு குறித்த ஒரு கண்ணோட்டம் தயாரித்து வழங்குகிறார் சுவாமிநாதன். உடன் பங்கேற்பு சிவராமகிருஷ்ணன் மற்றும் சீவகன்.
2ஆம் உலகப் போருக்கு பிந்தைய காலகட்டத்தில் பிரிட்டிஷ் தேர்தல்கள் 2 கட்சிகளுக்கு இடையிலான போட்டியாகவே இருந்து வந்திருக்கின்றன. மத்திய வலதுசாரி கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சியோ அல்லது மத்திய இடதுசாரி கட்சியான லேபர் கட்சியோ தேர்தலில் வென்று ஆட்சி அமைக்கும். லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சி 3வது கட்சியாக தொடர்ந்து நீடித்து வரும். ஆனால் கடந்த 2010ஆம் ஆண்டு தேர்தலில் இது முற்றாக மாறிப்போனது. மொத்தமுள்ள 650 இடங்களில் ஆட்சி அமைக்க தேவையான 326 இடங்கள் யாருக்கும் கிடைக்கவில்லை என்பதால் கன்சர்வேட்டிவ் கட்சியும் லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சியும் கூட்டணி அமைத்து ஆட்சி அமைத்தன. ஐரோப்பாவின் பல நாடுகளில் கூட்டணி அரசுகள் சகஜம் என்றாலும் இங்கே கூட்டணி அரசு என்பது பல தசாப்தங்களில் இல்லாத ஒரு புதுமை. கூட்டணி என்றால் கட்சிகள் விட்டுக் கொடுப்புகளை செய்ய வேண்டியிருக்கிறது. வருமான வரி வரம்பை உயர்த்துவோம் என்ற லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சியின் உறுதிமொழி நிறைவேற்றப்பட்டாலும் பல்கலைக்கழக கட்டணங்களை ஒழிப்போம் என்ற அவர்களின் உறுதிமொழிக்கு மாறாக கட்டணங்கள் 3 மடங்கு உயர்த்தப்பட்டன. இப்போது தேர்தல் பிரச்சாரத்தில் மும்முரமாக ஈடுபட்டிருக்கின்ற துணை பிரதமரும் லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சியின் தலைவருமான நிக் லேக் மீண்டும் ஆட்சி அமைக்கும் வாய்ப்பு கிடைத்தால் கல்விக்கும் சுகாதாரத்திற்கும் கூடுதலான நிதி ஒதுக்கப்படும் என்று உறுதியளித்திருக்கின்றார். கூட்டணி அமைத்தாலும் இந்த விடயங்களில் விட்டுக் கொடுக்கப் போவதில்லை என்று அவர் கூறுகிறார்.
If they reach out to us, then of course we'll talk to them in a grown-up way and they know what our red lines are.
இதுவரை பிராந்திய கட்சிகளாக சிறு கட்சிகளாக இருந்த கட்சிகள் எல்லாம் இம்முறை அதிக வாக்குகளையும் இடங்களையும் வெல்லலாம் என்று தேர்தல் கணிப்புகள் காட்டுகின்றன. பிரிட்டனின் வடக்கே இருக்கின்ற ஸ்காட்லாந்தில் மேலெழுந்து வருகின்ற தேசியவாதமும் இந்த தேர்தலில் முக்கிய காரணியாக இருக்கும். பிரிட்டனின் ஒரு பகுதியாக ஸ்காட்லாந்து நீடித்திருந்தாலும் அந்த பகுதிக்கு அதிக அளவிலான அதிகாரங்கள் ஏற்கனவே அளிக்கப்பட்டிருக்கின்றன. ஸ்காட்லாந்தின் தேசிய கட்சியான SNP ஸ்காட்லாந்துக்கு முழு சுதந்திரம் வேண்டும் என்று வலியுறுத்துகிறது.
ஸ்காட்லாந்து பிரிந்து போவதா வேண்டாமா என்பதை முடிவு செய்வதற்காக கடந்த ஆண்டு நடத்தப்பட்ட கருத்தறியும் வாக்கெடுப்பில் கணிசமான வாக்கு வித்தியாசத்தில் பிரிட்டனில் நீடிப்பது என்று அந்த பகுதியில் வாழ்பவர்கள் முடிவு செய்தனர். பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் இதுவரை ஆளுமை செலுத்தி வருகின்ற மூன்று கட்சிகளும் ஸ்காட்லாந்து பிரிவினையை எதிர்த்தன. ஆனால் 59 இடங்களை கொண்ட ஸ்காட்லாந்தில் எஸ்என்பியில் செல்வாக்கு கணிசமாக உயர்ந்திருக்கிறது. இடதுசாரி சார்பை கொண்ட எஸ்என்பி 49 இடங்கள் வரை வெல்லலாம் என்று சில கணிப்புகள் காட்டுகின்றன. லேபர் கட்சிக்கு தனி பெரும்பான்மை கிடைக்காவிட்டால் எஸ்என்பி அந்த கட்சியை ஆதரிக்கலாம் என்று சிலர் கூறுகின்றனர். எட் மிலிபாண்டோ ஸ்காட்லாண்டின் எதிர்காலம் அணு ஆயுதங்கள் வைத்திருப்பது போன்ற விடயங்களில் எஸ்என்பியின் கொள்கைகளை தான் ஆதரிக்க மாட்டேன் என்று கூறி வருகின்றார். உழைக்கும் வர்க்கத்தினரை கவரும் வகையில் அவரது தேர்தல் பிரச்சாரம் அமைந்திருக்கிறது.
I'm ready to change this country for working people and I see it as my duty to change this country for working people because I believe that if David Cameron were to get back into power
உழைக்கும் மக்களுக்காக இந்த நாட்டை மாற்ற நான் விரும்புகின்றேன். அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொண்டு வருவது எனது கடமை என்று நான் நம்புகின்றேன். டேவிட் கேமரன் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டால் உழைக்கும் மக்களின் நிலை மேலும் மோசமாகும். நமது தேசிய சுகாதார சேவையை அவர் மேலும் அளிப்பார். குழந்தைகளை வளர்ப்பதற்காக கொடுக்கப்படும் வரிச்சலைகளை ஒழித்து இளங்குடும்பத்தினரை மேலும் நெருக்கடியில் அவர் தள்ளுவார். எனது தலைமையில் எந்த அரசு அமைந்தாலும் வரி செலுத்தாமல் இங்கே தொடர்ந்து வாழ்கின்ற முறையை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வருவோம். வரி பதுக்கலை எதிர்கொள்வோம். நாட்டில் உழைக்கும் மக்களுக்கு ஒரு விதியம், சக்தி வாய்ந்த செல்வந்தர்களுக்கு மற்றொரு விதியம் இருக்க முடியாது
என்றார் பிபிசியிடம் பேசிய எட் மிலிபாண்ட். தற்போதைய நிலையில் கன்சர்வேட்டிவ் கட்சியோ அல்லது லேபர் கட்சியோ தான் அதிக இடங்களை பெற்ற கட்சியாக உருவாகும் நிலை இருக்கிறது. ஆனால் இந்த இருவரில் ஒருவருக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்காது என்று கணிப்புகள் காட்டுகின்றன. 13 ஆண்டுகள் தொடர்ந்து நீடித்த டோனி பிளேயர் மற்றும் கார்டன் பிரவுன் தலைமையிலான ஆட்சிக்கு பிறகு பதவியேற்ற கன்சர்வேட்டிவ் கட்சி தலைமையிலான அரசு கூடுதலான வேலை வாய்ப்புகளை பிரிட்டனில் உருவாக்கியிருப்பதாகவும் ஐரோப்பாவிலேயே பிரிட்டனின் பொருளாதாரம்தான் வேகமாக வளரும் ஒன்றாக இருப்பதாகவும் தற்போது கூறுகிறது. அதே நேரம் கன்சர்வேட்டிவ் கட்சி மேற்கொண்ட கடுமையான பொருளாதார சிக்கன நடவடிக்கைகள் அக்கட்சி மீது அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. கொட்டும் மழையை பொருட்படுத்தாது நேற்று கடைசி நேரத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட டேவிட் கேமரன் லேபர் கட்சியின் பொருளாதார கொள்கைகளை கடுமையாக விமர்சித்தார்.
If you vote Liberal Democrat, you don't know what you're going to get. Nick Clegg was very clear at the weekend. He's just as likely to support.
நீங்கள் லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சிக்கு வாக்களித்தால் யார் ஆட்சி அமைப்பார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது. கடந்த வார கடைசியில் நிக்லக் பேசுகையில் லேபர் கட்சியும் எஸ்என்பி கட்சியும் இணைந்து ஆட்சி அமைக்கும் கூட்டணியை ஆதரிக்க தயாராக இருப்பதாக கூறியிருக்கின்றார். அப்படியொரு ஆட்சி இங்கே அமைந்தால் அது நாட்டை அப்படியே ஸ்தம்பிக்க செய்துவிடும். யார் பிரதமராக வேண்டுமென்று நீங்கள் உறுதியாக நம்பினால் கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு வாக்களியுங்கள்
என்றார் டேவிட் கேமரன். வலதுசாரி கொள்கைகளை முன்னெடுக்கின்ற யுனைடெட் கிங்டம் இண்டிபெண்டன்ட் பார்ட்டி சில தொகுதிகளில் அதிக வாக்குகளை பெறலாம் என்றாலும் இது இரட்டை இலக்க இடங்களை வெல்லாது என்றே நம்பப்படுகிறது. குடியேறிகளின் எண்ணிக்கையை குறைக்க வேண்டும், ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் வெளியேற வேண்டும் போன்ற அதிரடியான கோரிக்கைகளை இந்த கட்சி முன்வைக்கிறது. முன்பின் ஆட்சி பொறுப்பில் இருந்த அனுபவம் இல்லாத கட்சிகள் கூட்டணி அரசில் இடம்பெற்றால் அதனால் இங்கே இருக்கின்ற பங்கு சந்தை கீழிறங்கலாம் என்ற அச்சமும் நிலவுகிறது. பிரிட்டனின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தில் 1/6 நிதித்துறை அளிக்கிறது. மக்கள் குழப்பமான ஒரு தீர்ப்பை அளித்தால் இந்த ஆண்டுக்குள் மீண்டும் தேர்தல் வருவது தவிர்க்க முடியாது என்கிறார் துணை பிரதமர் நிக் கிளேக்.
If you want to avoid the shambles of a second general election before Christmas, you've got to vote Liberal Democrat. Thank you very much.
டேவிட் கேமரன் செல்வந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர். அடுத்த இரண்டு பெரிய கட்சிகளின் தலைவர்களாக இருக்கும் எட் மிலிபாண்டும் நிக் கிளேகும் ஐரோப்பாவிலிருந்து இடம்பெயர்ந்த யூத குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள். யூதர்களின் எண்ணிக்கை மொத்த மக்களின் எண்ணிக்கையில் 0.5% குறைவு. முக்கிய தலைவர்களின் சமய சார்பு இந்த தேர்தலில் பேசுபொருளாக இல்லை. இங்கே தேர்தல் என்பது அதிக ஆரவாரம் இல்லாமல் நடக்கிறது. ஊடகங்கள் மூலமாகவே தம்முடைய கொள்கைகளை தலைவர்கள் விளக்குகின்றனர். ரயில் நிலையம் போன்ற பொது இடங்களில் துண்டறிக்கைகள் விநியோகம் செய்யப்படுகிறது. பெரும்பாலான நாடாளுமன்ற தொகுதிகளில் வாக்காளர்களின் எண்ணிக்கை 100,000 குறைவாக இருக்கிறது. முக்கியமாக தேர்தல் நாள் என்பது அதிகாரப்பூர்வ விடுமுறையாக இங்கு இல்லை.
நாளை நடக்கவுள்ள பிரிட்டிஷ் பொது தேர்தல் குறித்த கண்ணோட்டத்தை தயாரித்து வழங்கியவர் சுவாமிநாதன், உடன் பங்கேற்றவர் சிவகன். நேயர்களே, ஒரு அறிவிப்பு. நமது இந்திய நேயர்களுக்கான சென்னை அஞ்சல் பெட்டி எண்ணுக்கு கடிதம் எழுதும் நேயர்களில் சிலர் தங்கள் கடிதங்கள் அஞ்சல் துறையால் மீண்டும் தங்களுக்கே திரும்ப அனுப்பப்படுவதாக நமக்கு தகவல்களை அனுப்பியிருக்கிறார்கள். நமது சென்னை அஞ்சல் பெட்டி எண்ணில் இதுவரை எந்தவிதமான மாற்றமும் இல்லை. நேயர்களின் இந்த புகார்கள் குறித்து அஞ்சல் துறையிடம் தொடர்பு கொண்டு பிரச்சனையை பற்றி அறிய முயல்கிறோம். சிரமத்துக்கு மன்னிக்கவும். அதுவரை நமது நேயர்கள் மின்னணு மற்றும் கம்ப்யூட்டர் வசதி இருந்தால் நம்முடன் மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது ஃபேஸ்புக் போன்ற சமூக ஊடகங்கள் மூலமாகவோ தொடர்பு கொள்ளுமாறு கோருகிறோம். நன்றி. இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.